இன்றைய பண்டார சாத்திர சிந்தனையிலே ஸ்ரீ அம்பலவான தேசிக சுவாமிகள் அருளி செய்துள்ள தசகாரியத்தினை தொடர்ந்து சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் கூட்டி வைத்துள்ளனர். அம்பலவான தேசிகர் அருளி செய்த தசகாரியத்திலே தசகாரியங்கள் தத்துவ ரூபம் தொடங்கி சிவபோகம் இறுதியாக அந்த 10 காரியங்களுக்கும் வரையறை சொல்லி விளக்குகின்ற பாடல்களை எல்லாம் அந்த திருவிருத்தங்களை எல்லாம் நிறைவு செய்துவிட்டு அந்த முத்தி நிலையிலே சிவபோகத்தை எல்லாம் விளக்கி சொல்லி அந்த முத்தி நிலையிலே சிவன் முத்தியை அடைந்துவிட்ட அந்த ஆன்மா செய்ய வேண்டிய காரியம் ஒன்று உள்ளது என்று நூல்கள் எல்லாம் விதிக்கின்றன. எல்லா சாதனங்களுமே முத்தி பெறுவதற்காகத்தான். அந்த முத்தியும் பெற்று சீவன் முத்தனாக ஆகிவிட்ட நிலையிலும் மேலும் என்ன சாதனங்களை விதிப்பது என்ற ஐயம் நமக்கு எழுகின்றது. சீவன்முத்தி நிலையிலே அந்த முத்தி நிலையினை தக்க வைத்துக் கொள்ளும் பொருட்டு சில சாதனங்களை முத்தர்கள் இயற்ற வேண்டும். பரமுத்தி அடைந்துவிட்டால் எதுவும் பண்ண வேண்டும் என்பதில்லை, அந்த முத்தி நிலை பிறழ்வதற்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் சீவன் முத்தி நிலை என்று சொல்லும் பொழுது அந்த சீவன்முத்தி நிலையிலே உடலானது நீங்காமல் இருப்பதனாலே, அதாவது ஆன்மாவுக்கு உடலோடு உள்ள சார்பு நீங்கிவிட்டது, ஆன்மா உடலை சார்ந்திருக்கவில்லை, முத்தி அடைந்து விட்டது ஆன்மா. சீவன் முத்தனாக ஆகிவிட்ட ஆன்மா உடலை சார்வதில்லை, ஆனாலும் அந்த உடல் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஆனால் அந்த முத்தான்மா உடலை சாராமல் சிவத்தை சார்ந்திருக்கிறது. எனவே பழைய பயிற்சி காரணமாக, பழைய பயிற்சி அதாவது மலத்தோடு சார்ந்து இருந்த அந்த பழைய பயிற்சி, அதனுடைய தாக்கம் அதுதான் வந்து வாசனாமலம்னு சொல்வார். அதனுடைய தாக்கம் பழைய முன்பு பயின்றிருந்ததன் காரணமாக ஏற்படுகின்ற தாக்கம். அதாவது ஒருவன் ஒரு தீய பழக்கத்தை பழகிக் கொண்டிருக்கிறான்னு வச்சுக்கிடுவோம், பழகிக் கொண்டிருப்பது வேறு. அந்த தீய பழக்கத்திலிருந்து அவன் நீங்கிய பிறகு இந்த தீய பழக்கத்தை அடியோடு விட்டுவிட்டான், விட்டு பலகாலம் ஆகிவிட்டன. அந்த தீய பழக்கத்தை விட்டு நீங்கிய பிறகு முன்பு பழகியிருந்த அந்த பழக்கத்தின் தாக்கமானது இருந்து கொண்டுதான் இருக்கும். எனவே அவனுடைய உள்ளத்திலே அந்த பழைய தீய பழக்கமானது சிந்தனை அளவிலே வந்து அவனை இடர்படுத்திக் கொண்டிருக்கலாம். அப்ப நாம் அதை விட்டு விட்டோம், மீண்டும் அந்த பழக்கத்தை நாம் கொள்ளக்கூடாது என்று அவன் தனக்குத்தானே அறிவுறுத்தி தன்னை உறுதியாக அந்த நன்னெறியிலே நிறுத்திக் கொள்ளலாம். அப்போ அதுக்கு எனக்கு உள்ளம் வந்து மறுபடி என்னுடைய மனம் வந்து கொஞ்சம் பிறகுகின்ற மாதிரி இருக்கின்றது, நான் என்ன செய்வது என்று சொன்னால் அதற்கு தக்க ஆசிரியர்களை அறிவுரை கேட்டு அவன் அந்த தீய பழக்கத்தை மீண்டும் சேராமல் அதனுடைய தாக்கத்தினால் வருந்தாமல் அவன் இருந்து கொள்ளலாம். அது மாதிரி எந்த குரு எந்த ஞான குரு முத்தி வழங்கினாரோ அந்த ஞான குருவே அவருக்கு நன்றாக தெரியும், அவரே அருளி செய்கின்றார். என்ன அருளி செய்கின்றார் என்றால், பாசத்தின்று நீங்கி சிவத்தை சார்ந்த முத்தான்மாவாகிய நீ இந்த சிவச்சார்பிலேயே முத்தி நிலையிலேயே நிலை பெற்றிருக்க வேண்டும். ஆனால் புல்லாகி பூடாகி புழுவாய் மரமாகின்னு பிறவிகளை அடுக்கினார்களே, அப்படி எத்தனையோ பிறவிகள் நீ பிறந்து இறந்து வினைகளை செய்து அந்த மலச்சார்போடு இருந்து பழகியவன். எனவே பழைய பழக்கத்தினாலே அந்த பழைய பழக்கத்தின் தாக்கத்தினாலே அந்த மல வாசனையினாலே ஆணவ மலத்தினர் நீங்கிய பிறகும் அந்த மல வாசனையினாலே மீளவும் இந்த ஆன்மா உடலும் இருந்து கொண்டிருப்பதனால் அந்த உடலை சார்ந்து விட்டதென்றால், உடலை சார்ந்து பிரபஞ்சத்தை பார்க்கின்றதென்றால் என்ன ஆகிவிடும், அது அதற்கு விருப்பு வெறுப்பு தோன்றிவிடும், வினையாகிவிடும், பிறவிக்கு வித்திட்டுவிடும். அதனாலதான் வள்ளுவ பெருமானும் மெய்யுணர்தல் என்று அதிகாரம் சொன்னார். மெய்ப்பொருளை உணர்தல், சிவத்தை உணர்ந்து வீடு பெறுதல், அதுதான் மெய்யுணர்தல் சொல்லப்படுகிறது. அதற்கு அப்புறம் அவாறுத்தல் அதிகாரம் வைத்தார்கள். அதாவது மெய்யுணர்ந்த பிறகும் சிவத்தை உணர்ந்து சிவஞானியாக திகழ்ந்த பிறகும் பழைய பிறவிகளே முன்பு எத்தனையோ காலம் பிறவிகளிலே பழகி வந்த அந்த பழைய பழக்கத்தின் தாக்கம் ஏற்பட்டு ஒரு அவா தோன்றிவிட்டது என்றால் அந்த அவாவும் பிறவிக்கு வித்தாய்விடும். அதான் அவா என்ப எஞ்ஞான்றும் யாருக்கும் என்று கூறினார். அந்த அவா அறுத்தல்ல, அவா என்பது எப்பொழுதும் எப்பேற்பட்டவருக்கும் பிறவியை தந்துவிடக்கூடிய ஒரு வித்து ஆகும், பிறவிக்கு வித்து ஆகும் அவா என்று சொல்லி வள்ளுவ பெருமான் அருமையாக நமக்கு உணர்த்துகின்றார். மெய்யுணர்ந்தவர்களுக்கு அடுத்தார் போன்ற அந்த அதிகாரத்தை வைத்திருக்கின்றார். மெய்யுணர்ந்தவர்களுக்கு கூட அவர்கள் கூட அவா தோன்றாதபடி தங்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்பது வள்ளுவர் காட்டும் நெறி. ஆகவே அது சித்தாந்த நெறி என்பது தெள்ள தெளிவாகவிடும். அதைத்தான் இங்கே சீடன் ஐயமாக கேட்கின்றான். முத்தியடைந்த ஆன்மாவும் புற வழிபாடு செய்ய வேண்டும் என்று சொல்வது என்ன? சொல்வது என்னன்னா, சிவஞான போதம் சொல்கின்றதே, சிவஞான சித்தியா சொல்கின்றதே, சிவபிரகாசம் சொல்கின்றதே, இந்த மாதிரி சிறந்த நூல்கள் எல்லாம் இப்படி சீவன்முத்தி அடைந்த பிறகும் கூட புற வழிபாட்டினை விதிப்பது என்ன காரணம் பற்றி என்ற ஒரு ஐயப்பாட்டினை கேட்கும் பொழுது, ஏனென்றால் இதற்கு முன்பு எத்தனையோ பிறவைகளிலே புற வழிபாட்டினை இந்த ஆன்மா ஏற்றியிருக்கின்றது வாசவம்தான். எதற்காக அந்த புற வழிபாட்டினை ஏற்றியது? முத்தி பெற வேண்டும் என்பதற்காகத்தான். அந்த லட்சியத்தை இப்ப எழுதியாச்சு, முத்தியே பெற்றாச்சு. உடம்பு வந்து அதற்கு அது நீங்கக்கூடிய நாள் இருக்கிற வரைக்கும் அது நீங்காமல் நின்று ஒன்று இருக்கும். அந்த நீங்கக்கூடிய நாள் வரணும், அதுவரை நீங்காமல் இருக்கும். சரி, உடம்பு இருக்குங்கிறதுக்காக வேண்டி இப்ப முத்தி பெற்ற பிறகும் ஏன் அந்த உடம்பை கொண்டு புற வழிபாடு ஏற்ற வேண்டும் என்ற ஒரு ஐயப்பாட்டினை சீடன் கேட்கும் பொழுது, இங்கே விளக்கமாக இந்த நூலிலே அம்பலவான தேசிக சுவாமிகள் மிக விளக்கமாக கூறுகின்றார்கள். அதாவது முத்தான்மா இருக்கின்றதே அது அங்கம், அந்த முத்தான்மாவுக்கு முத்தி இன்பம் வழங்கி வருகின்ற சிவபெருமான் அங்கி, அங்கத்தை உடைய பொருள் அங்கி. நம்மளுடைய உடம்பையும் உயிரையும் எடுத்துக்கொண்டால், இந்த உடம்பு வந்து அங்கம், உயிர் வந்து அங்கி, அங்கத்தை கொண்டிருப்பது அங்கி. ஆகவே உயிராகிய நாம் அங்கி, நம்முடைய உடம்பு அங்கம். அதே போல சிவபெருமான் அங்கி, முத்தான்மா அதுக்கு அங்கம், முத்தான்மா அதுக்கு அங்கம். அதான் முத்தான்மா வந்து எந்த ஒரு அற்புதத்தை செய்தாலும் அப்ப என்ன பொருள் படுத்துப்போம்? முத்தான்மா அங்கம், சிவபெருமான் அங்கின்னு சொல்லிட்டாங்க நம்ம குருமூர்த்திகள். அப்ப நமக்கு எத்தனையோ உண்மைகள் விளங்குறது பாருங்க. நம்முடைய முத்தான்மாக்களாகிய ஞானசம்பந்த பெருமான், நாவுக்கரசு பெருமான், சுந்தரமூர்த்தி பெருமான், மணிவாசக பெருமான், எத்தனையோ அற்புதங்களை இந்த தமிழ் மண்ணிலே அவர்கள் நிகழ்த்தி காட்டியவர்கள். அப்ப அவர்களெல்லாம் அங்கம் தான். அந்த முத்தான்மாக்களை அங்கமாக கொண்டு சிவபெருமானே என்ன செய்து வருகின்றான்? அற்புதங்களை ஏற்றி வருகின்றான். அதான் இந்த சிவ சமவாத கொள்கையினர் இருக்கின்றார்களே, அவரோட சைவம் தான். முத்தியில கொஞ்சம் முரண்பாடா சொல்வார்கள், சிவ சமவாதம். முத்தி அடைஞ்ச ஆன்மா சிவபெருமானுக்கு எல்லா விதத்திலும் சமம். ஆமா, என்ன அது? ஐந்து வழியில செய்யும். தகப்பன் வந்து எவ்வளவு காலம் தான் தொழில் செய்வான்? தான் மகன் வந்து நல்ல விவரம் தெரிஞ்சவனா வந்த பிறகு மகன்கிட்ட வந்து குடும்ப பாரத்தை வைத்து விட்டு தகப்பன் ஒதுங்கிக் கொள்வது போல, சிவபெருமானும் வந்து இந்த ஆன்மாக்கள் முத்தி அடையும் வரை அவருக்கு ஐந்தொழி செய்வார். பல ஆன்மாக்கள் முத்தி அடைந்து விட்டன, அப்புறம் ஐந்தொழிகளா அவை பார்த்துக்கிட்டுமே அப்படின்னு சொல்லி பொறுப்பை கொடுத்துறாரு. இப்படி எல்லாம் சொல்வார். இதெல்லாம் சித்தாந்தத்துக்கு முரணானது. அப்போ அந்த முத்தான்மாக்கள் என்ன செய்யுமோ ஐந்தொழி செய்யும் சொல்றாங்க. அப்ப அவர்கள் அந்த கொள்கையினர் இதைத்தான் சான்றா கட்டுறாங்க. என்ன? ஞானசம்பந்த பெருமான் பூம்பாவை உயிர்ப்பித்தார், படைத்தல் தொழில். பஞ்சம் வரும்பொழுது அங்கே பல அற்புதங்களை ஏற்றி பஞ்சத்தை போக்கினார், மக்களை வந்து நல்லபடியாக வாழ வைத்தார். காத்தல் தொழில், புத்தனந்தி ஒருவன் எதிர்த்தான், தமிழர்கள் எதிர்த்தார்கள். அழித்தல் தொழில், இந்த மாதிரி பாருங்க. நம்முடைய முத்தான்மாக்களாகிய நாயன்மார்களே இப்படி ஐந்து வழி தான் செய்து காட்டவில்லையா? தம்மை அடுத்த மங்கையர்கசியார் போன்ற மெய்யடியார்களுக்கு, திருநிலகண்ட பாணனார், திருநிலக்க நாயனார், இப்படி எத்தனையோ தம்மை அடுத்த மெய்யடியார்களுக்கு அருள் புரிந்தார். நிண்டசீர் நெடுவார் நாயனாருக்கு திருநீற்றுப்பதி புரிந்து அருள் புரிந்தார், அருளை தொழில் செய்திருக்கின்றார். ஆகவே முத்தான்மாக்களும் பாருங்க, நம்முடைய நாயன்மார்கள் வரலாற்றை பார்க்கும்போது ஐந்தொழி செய்கின்றார்களே என்று சிவ சமவாத கொள்கையினர் கூறுகின்றனர். அப்ப நம்முடைய குருமூர்த்தியுடைய திருவாக்கு தான் அதுக்கு தெளிவு தருகின்றது. முத்தான்மா அங்கம், அதற்கு அங்கியாக இருப்பது சிவபெருமான். இப்ப நம்முடைய உடம்பு பல தொழில்களை செய்தனா உடம்பே தானா செய்கின்றதா? இந்த உடம்புக்குள் இருந்து கொண்டு உயிர் அதை இயக்குகின்றது. உடம்பின் செயல் எல்லாம் அந்த உடம்பில் உள்ள உயிரின் செயலே, அதுல எந்த ஐயமும் நமக்கு இல்லை அல்லவா? அதே போலத்தான் முத்தி அடைந்த பிறகு அந்த முத்தான்மா அங்கமாக விளங்குகின்றது. சுவாமி தான் அதற்கு அங்கியாக விளங்குகின்றார். எனவே முத்தான்மாவினுடைய அனைத்து செயல்களும் எல்லா அற்புதங்களும் சிவபெருமானின் செயலே ஆகும். அப்ப எந்த அங்கத்தை கொண்டு செஞ்சாரோ அந்த அங்கத்தின் மேல சார்த்தி சொல்லப்படுகின்றது நூல்கள் வந்து. அப்ப ஞானசம்பந்த பெருமான் இந்த அற்புதத்தை பண்ணினார் அப்படின்னு சொல்லக்கூடாதா? சொல்லலாம், சொல்லலாம். இந்த அடிப்படையில நாம சொல்கின்றோம் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். ஆகையினாலே முத்தான்மா அங்கம், சிவபெருமான் அங்கி என்பதனாலே அங்கம் என்ன செய்கின்றது, அங்கே என்ன செய்கின்றது, அதைத்தான் 41-42 பாடல சொன்னார். 41 பாடல சொன்னார், அங்கியாகிய சிவம் அங்கமாகிய முத்தான்மாவை உருக்குகின்றது. தன்னுடைய அருளை வழங்கி வழங்கி தன்னுடைய கருணையை அதற்கு புலப்படுத்தி புலப்படுத்தி ஆகா எப்பேற்பட்ட பரங்கருணை தடங்கடலாக இருக்கின்றான் இந்த பெருமான் என்று அந்த முத்தான்மாவை சிந்திக்க வைத்து அந்த முத்தான்மாவை அப்படியே உருகச் செய்கின்றது இந்த அங்கியாகிய சிவம். அப்ப உருகுவித்தால் ஆரொருவர் உருகாதாரே என்று நம்முடைய அப்பர் பெருமானுடைய அமுத வாக்கு சொல்வது போல அந்த அங்கியாகிய சிவம் உருக வைக்கிறது. ஆகவே அங்கமாகிய முத்தான்மா உருகுகின்றது. ஆகினாலே 41 பாடலிலே அந்த 44 பாடலிலே 44 பாடலிலே என்ன சொல்லியிருக்கின்றார்கள் என்றால் அங்கியாகிய சிவம் அங்கமாகிய முத்தான்மாவை உருக்குகின்றது என்று சொன்னார்கள். 44 பாடல். அடுத்த பாடல் 45 பாடல்ல அந்த அங்கமாகிய முத்தான்மா உருகுகின்றது. ஆகவே சிவபெருமான் உருக்குகின்றான் என்ற செய்தி 44 பாடல்ல, 45 பாடல்ல அந்த முத்தான்மா உருகுகின்றது. உருகுவித்தான் ஆரோர் உருகாதாரே இல்லையா, உருகின்றதுனா உருகி வழிபடுகின்றது என்பதுதான் அங்க பொருள். அப்ப அங்கு என்ன செய்யும், அங்கத்தை உருக்கும். அங்கம் என்ன செய்யும், அந்த அங்கம் உருகி உருகி அங்கேயே வழிபடும். இப்போ மாணாக்கன் என்ன ஐயன் கேட்டான், இந்த முத்தான்மா ஏன் புற வழிபாடும் செய்ய வேண்டும் கேட்டான். இந்த முத்தான்மாவை பொறுத்த வரைக்கும் புற வழிபாடு மூன்று இடத்திலே செய்கின்றான். எல்லாருக்கும் அந்த மூன்று இடம் தான், முத்தி பெற வேண்டும் நினைக்கின்ற நம்மை போன்றவர்களுக்கும் அந்த மூன்று இடத்துல தான் வழிபாடு, முத்தி அடைந்தவர்களும் அந்த மூன்று இடத்துல வழிபாடு செய்யணும். அந்த மூன்று இடங்கள் நமக்கெல்லாம் தெரிந்தவைதான், குரு லிங்க சங்கமம். இந்த மூன்று இடத்திலும் வழிபாடு செய்ய வேண்டும், குருலிங்க சங்கம வழிபாடு. அப்போ குரு வழிபாட்டை சொல்லி அதன் மூலம் லிங்க சங்கம் வழிபாடுகளை பெற வைக்கின்றார். குருவினுடைய திருமேனி அங்கி, சீடனுடைய திருமேனி அங்கம். அப்ப இப்ப பார்த்த ரெண்டு பாடல்களையும் 44 45 என்ன பார்த்தோம், சிவபெருமான் அங்கி முத்தான்மா அங்கம், அங்கி அங்கத்தை உருக்கும், அங்கம் அதை உருகி நிற்கும், உருகி வழிபட்டு நிற்கும் பார்த்தோம். இப்ப குருவினுடைய திருமேனி அங்கி, சீடனுடைய திருமேனி அங்கம். அப்ப இந்த அங்கமாகிய சீடன் திருமேனி அங்கியாகிய குருவின் திருமேனியை வழிபட்டு தானே ஆகணும். ஆகவே திருமேனி வழிபாடு என்பதனால அது புற வழிபாடு தானே. அந்த வாசனா மலர்ந்துடைய தாக்கம் வரும்போதெல்லாம் அந்த பழைய பயிற்சி காரணமாக எழுகின்ற அந்த தாக்கத்தை எல்லாம் போக்கி தெளிவிலே நிலை நிறுத்துவது குருவினுடைய திருமேனி என்பதனால்தான் தெளிவு குருவின் திருமேனி காண்டல் என்று அருள் செய்தார்கள் நம்முடைய திருமூலதேவ நாயனார் அவர்கள். ஆகையினாலே தெளிவு நிலை நிலைபெறும் பொருட்டு குருவினுடைய திருமேனியை அவன் கண்டுவர வேண்டும். ஆகவே குரு குருவினுடைய திருமேனியை காண்டல், குரு உரு சிந்தித்தல், இதெல்லாம் என்ன வழிபாடு தான். காண்டல்னா சும்மா காண்டல் இல்ல, கண்டு வழிபடுதல் என்பது அங்கு பொருள். குரு உரு சிந்தித்தல்னா சிந்தித்து வழிபடுதல். ஆகையினாலே திருநாமம் செப்பல் அப்படின்னாலும் எத்தனையோ வேறு பேரை சொல்றோம், அப்படி சொல்வதல்ல, அந்த பேரை சொல்லும் போதே அது வழிபாடாக சொல்கின்றோம். ஆகையினாலே அந்த குரு வழிபாடானது முத்தி அடைந்தவனுக்கும் அவசியம் என்று வலியுறுத்துகின்றார். 46 பாடலை சொல்கின்றார்கள், ஆணவம் அடைந்த ஆன்மா ஆணவமாய் மறைந்து காணுறும் கருணை மேனி காணூரா போல, ஞான தானுவை அடைந்த ஆன்மா தானுவாய் மறைந்து நேயம் பூணுறும் கருணை மேனி போற்றி ஒன்றாயே நிற்கும். இதுதான் நம்முடைய தாய்மான பெருமான் ஆணவத்தோடு அத்துவிதம் ஆனபடி மெஞ்ஞான தானுவினோடு அத்துவிதம் சாரும் நாள் என்னாலோ என்று அருள் செய்தார்கள். எனவே முத்தான்மாவானது இந்த முத்தி அடைவதற்கு முன்பு எப்படி இருந்தது, பெத்த நிலையில் இருந்தது. அப்போது அந்த பெத்த நிலையில் எப்படி இருந்தது, இந்த ஆன்மா ஆணவத்துக்குள்ளே அழுந்தி ஆணவமாகவே மறைந்து திருவருளை காணால் காண இயலாமல் வருந்தி கிடந்தது. இப்போது முத்தி அடைந்த பிறகு எப்படி இருக்கின்றது, எப்படி ஆணவத்திலே அத்துவிதமாய் அழுந்தி கிடந்ததோ அதுபோல இந்த முத்தி நிலையிலே சிவபரம்பொருளோடு அத்துவிதமாய் கலந்து அதற்குள் ஆழ்ந்து அடங்கி அந்தவனுடைய திருமேனியை கண்டு அந்த அருள் திருமேனியை போற்றி வணங்கி தானும் அந்த அருளைப் போலவே சிவபெருமானுக்கு ஒரு அங்கமாக விளங்கும் என்று இங்கே தெளிவாக அருளி செய்கின்றார். எனவே சீடன் மேனி அங்கம் என்றும் குருவின் திருமேனி அங்கி என்றும் 43 பாடலில் தெரிவித்து அருளியதை நினைவு கொண்டு அங்கம் அங்கே வழிபடல்தானே முறை, அப்போதுதானே மலவாதனை தாக்காமல் இருக்கும், சிவபோகமா முத்து இன்பமும் தொடர்ந்து விளையும். எனவே சீவன் முத்தனாம் சீடன் தன்னுடைய ஞான குருவை வழிபடுதல் அங்காங்கி சம்பந்தத்தால் செய்யப்படும் வழிபாடு. ஆகையால் அவ்வழிபாடு சிவத்திற்கு செய்யும் வழிபாட்டின் வேறல்ல, சிவ வழிபாடு குரு வழிபாடு இரண்டும் வேறல்ல என்ற கருத்தை அருமையாக நிலைநாட்டியிருக்கின்றார். ஏன்னா சிவனுக்கும் ஆன்மாவுக்கும் என்ன சம்பந்தமோ அதே சம்பந்தம் தான் குருவுக்கும் ஆன்மாவுக்கும். சிவனுக்கும் ஆன்மாவுக்கும் அங்காங்கி சம்பந்தம், அதே அங்காங்கி சம்பந்தம் தான் குருவுக்கும் ஆன்மாவுக்கும். எனவே குரு வழிபாடு சிவ வழிபாட்டின் வேறல்ல. அத புற வழிபாடுங்கிற வலியுறுத்துவதற்காக என்ன சொன்னார்கள், குரு அங்கி சீடன் அங்கம் அப்படின்னு கூட சொல்லல, குருவின் திருமேனி அங்கி சீடனின் திருமேனி அங்கம், அந்த உடலை சொல்லியே சொன்னாங்க. அப்ப உடலால் அந்த வழிபாடு ஏற்ற வேண்டும். அப்போ புற வழிபாடு, அந்த புற வழிபாட்டின் முக்கியத்துவம் அங்கு புலப்படுத்தப்படுகின்றது. எனவே குருவை வழிபடுதல் போல, குருவை வழிபட்டால் அவர் உபதேசம் செய்வார், நீ லிங்கத்தை வழிபடு, சங்கமமாக அடியார்களை வழிபடுன்னு உபதேசிப்பார் இல்லையா. அப்ப அந்த ரெண்டு வழிபாடுகளும் பெறப்படும். குருவை வழிபடுதல் போல குருவின் உபதேசத்திற்கு இணங்க திருக்கோயில் உள்ளிருக்கும் சிவலிங்க திருமேனியையும் சிவன் அடியாரையும் புற வழிபாடு செய்து போற்றல் வேண்டும். இந்த கருத்தை வருகின்ற பாடலே நம்முடைய குருமூர்த்திகள் உணர்த்தி வருகின்றனர். திருவுரு மூன்றிடத்தும், மூன்று இடம் தான் குருலிங்க சங்கமம். திருவுரு மூன்றிடத்தும் திருந்திய வணக்கம் ஒன்ற அருளியது இயல்பாம் என்னை, அருளியது இயல்பாம் என்னை அடைந்திடுபவர்க்கு யான் இங்கு இருள் அகற்றிடுவது என்னோ, இயைந்திடும் மலத்து நின்றும் பருவரர் படுதல் பார்த்து பரிந்திடல் கருணை வாழ்வே என்ன சொல்கின்றார்கள். குரு லிங்கம் சங்கமம் என்ற மூன்று திருவுருவங்கள் இடத்தும் செம்மையான வழிபாட்டினை வேற்றுமையின்றி ஒரு தன்மைத்தாக சிவாகமங்களிலே அருள் செய்துள்ளார். யாரு? சிவாகமங்களுடைய ஆசிரியர். சிவாகமங்களுடைய ஆசிரியார்னா அது எம்பெருமான் தான். மண்ணு மாமலை மகேந்திர மதலில் சொன்ன ஆகமம் என்று சொன்னார். ஆகவே ஆகமத்திலே எம்பெருமானே என்று சொல்லியிருக்கின்றார். மூன்று வழிபாடுகளை சொன்னது மட்டுமல்ல, மூன்று வழிபாடுகளும் ஒரே தன்மையானவை. அடியார் வழிபாடு, சிவ வழிபாடு, குரு வழிபாடு, மூன்றுக்கும் எந்த வேற்றுமையும் கிடையாது. அதனாலதான் நாயன்மார்கள் சிவன் அடியார்களுக்காக அவ்வளவு எதனாலும் இழக்க அவர்கள் தயாராக இருந்திருக்கின்றார்கள். ஏன்னா நம்முடைய சொத்து, நாம் எல்லாமே சிவபெருமானுக்கு உடைமை. சிவன் அடியார் வந்து கேட்கலாம், சிவமே கேட்கின்றார். அடியார் வேறு, சிவம் வேறு அல்ல. ஆகவே இந்த தத்துவத்தின் அடிப்படையில் தான் நாயன்மார்கள் வாழ்ந்திருக்கின்றார். அதுதான் இங்க பார்க்கின்றோம். திருந்திய வணக்கம் ஒன்ற அருளியது, அந்த ஒன்றங்கிறதுதான் அண்டர்லைன் பண்ண வேண்டிய வார்த்தை. ஒன்று அருளியது, ஒரு தன்மைத்தாய் அருளியது. லிங்க வழிபாடு சிறப்பானது, குரு வழிபாடு வந்து அதுக்கு அடுத்தபடியாகத்தான், அடியார் வழிபாடு அதுக்கும் அடுத்தபடியாகத்தான் என்றெல்லாம் கருதினால் அது தவறு. அது சைவ சித்தாந்தத்துக்கு முரணான கருத்து, ஒவ்வாத கருத்து. சிவ வழிபாடு, குரு வழிபாடு, அடியார் வழிபாடு மூன்றும் ஒத்த தன்மையன. இதே ஆசிரியர் அம்பலவான தேசிக சுவாமிகள் தம்முடைய சித்தாந்த சிகாமணி என்ற நம்முடைய சாத்திரத்திலேயும் சொல்லியிருக்கின்றார்கள். மூவரும் ஈசனே தானா எழலால் இழிவு உயர்வு பேசுதற்கே இல்லை என பேசு. இப்ப குரு லிங்கம் சங்கமம் மூணு ஈசன் தான், மூணும் பெருமான் தான். அப்போ அந்த மூன்றுக்கும் உயர்வு இழிவு என்று பேசுவதற்கே இடமில்லை என்று நீ எல்லாருக்கும் சொல்வாயாக என்று நமக்கு ஆணையிடுகின்றார்கள் நம்முடைய குருமூர்த்திகள். ஆகவே இந்த பாடல்களை சொல்கின்றார்கள். அந்த மூன்று இடத்திலும் வழிபாட்டை வேற்றுமையின்றி ஒரு தன்மைக்காக சிவாகமனிலே அருளியது இயல்பா. அருளியது என்ன? இயல்புதான். அப்படிதான் சுவாமி சொல்லுவார். ஏன் சொல்றாருனா, இயல்பாம் என்றால் சீவன் முத்தர்களுடைய இயல்பிற்கு இணங்கவே ஆகும். சீவன் முத்தருடைய இயல்புக்கு தகுந்தபடிதான் அந்த மூன்று வழிபாட்டையும் ஒரே தன்மைக்காக அருளி செய்திருக்கின்றார். ஏன் அப்படின்னா, குருமூர்த்திய சொல்றாங்க, அடைக்கலம் வேண்டி என்னை அடைந்திடும் பக்குவ ஆன்மாக்களுக்கு அவருடைய பக்குவ நிலையை கண்டு, அந்த பரிவாக நிலையை கண்டு அவர்களை பற்றியிருக்கும் இருள் மனத்தை நீக்கி அருள்கின்றேன். ஏன் அப்படி செய்கின்றேன் என்றால், ஆணவ மனத்திலே சார்ந்து அவர்கள் படுகின்ற அந்த பிறவி துன்பத்தை கண்டு இறங்கி அவர்களுக்கு திருவருள் வாழ்க்கை, இந்த பிறவி வாழ்க்கையை, துன்பம் நிறைந்த பிறவி வாழ்க்கையை அகற்றி ஞான வாழ்க்கையாகிய அருள் வாழ்க்கையை அவர்களுக்கு வழங்குவதற்காகத்தான் அந்த செயலை, ஞான தீக்கி வழங்குகிற செயலை யாம் செய்கின்றோம் என்று இங்கே குறிப்பிடுகின்றார்கள். இதன் மூலம் என்ன சொல்கின்றார்கள் சிந்திக்கணும். நம்முடைய குருமூர்த்திகள் அகச்சான்று அவர்களே சொல்கின்றார்கள், அடியனை சார்கின்ற பக்குவான்மாக்களுடைய இருள்மனத்தை போக்கி அருகின்றேன். ஏன்னா அவர்கள் வாக்கு சிவ வாக்கு. இருள்மனத்தை யார் போக்க முடியும்? அதை போக்குவலன் சிவரோன் ஒருவன் தானே. அப்ப நம்ம குருமூர்த்திகள் அப்படி சொல்லி தான் போக்குவதாக சொல்கின்றார்கள் என்றால், எனதுரை தனதுரையாக என்று சொல்வது போல அவர்கள் வாக்கு அது சிவ வாக்கு தான். ஆகையினாலே குருமூர்த்தியுடைய நிலை எவ்வளவு பெரிய நிலை. சிவமாந்தன்மை பெருவாழ்விலே இருப்பவர்கள் நம்முடைய குருமுதவருடைய அருமை சீடராகிய அம்பலவன தேசிய மூர்த்திகள் என்பதற்கு இந்த 47 பாடல் ஒன்றே தகுந்த சான்றாக வளர்ந்தது. இந்த பாடல் ஒன்றே சான்றாக இருக்க போதுமானது. பல சான்றுகள் உள்ளன, இந்த ஒரு சான்றே போதுமானது. அருமையாக சொல்கின்றார்கள், என்னை வந்து அடைகின்ற பக்குவான்மாக்களுக்கு இருள் மனத்தை போக்கி ஏன் முத்தி அருள்கின்றேன் என்று சொன்னால், அந்த ஆன்மாக்கள் படுகின்ற பிறவி துன்பத்திற்கு இறங்கிதான், அந்த ஆன்மாக்களுடைய பிறவி துன்பத்தை கண்டு இறங்கி, அந்த ஆன்மாக்கள் படுகின்ற பிறவி துன்பத்திற்கு இறங்கித்தான் இவ்வாறு அந்த ஆன்மாக்களை காத்தருள்கின்றேன் என்று சொல்கிறான். அப்போ கேள்வி என்ன, ஏன் முத்தான்மாக்களுக்கு குரு வழிபாடு, லிங்க வழிபாடு, சங்கம வழிபாடு மூன்றையும் ஒரே தன்மையாக விதித்தது ஏன் என்றால், அது அந்த சிவன் முத்தனுடைய இயல்புக்கு தக்கவாறுதான் அப்படின்னு பதில் சொல்லிட்டு மேலும் என்ன சொல்கின்றார்கள், குருவானவர் தன்மீது சொல்கின்றார்கள், குருவாகிய யான் என்னை அடைகின்ற பக்குவான்மாக்களுக்கு ஏன் இருமனத்தை போக்குகின்றேன் என்றால், அவர்களின் பிறவி துன்பத்தை கண்டு இறங்கி கருணை கொண்டுதான் அவர்களை, அவர்களுக்கு அந்த மல நீக்கத்தையும் சிவச்சார்வையும் அளிக்கின்றேன். அப்போ ஒரு துன்பத்திலிருந்து அந்த ஆன்மாவை விடுவிக்கிறார்னா அந்த துன்பத்தினால அவன் வருந்துற அதை பார்த்து இறங்கித்தானே. சரி, அப்ப அந்த குருமூர்த்திகள் வந்து என்ன நினைப்பாங்க, இவன் பிறவி துன்பத்திலே வருந்தினான், பக்குவனாக இருந்து அதிலிருந்து காத்தருள வேண்டும் நம்மை வேண்டினான், நாமும் அவனை பிறவி துன்பத்திலிருந்து காத்தருளினோம். அப்போ நம்மளால ஒருத்தர், நம்ம வந்து ஒருத்தருடைய கஷ்டத்தை போக்கி அவருக்கு ஒரு நல்ல நிலையை ஏதோ நம்மளால கொடுக்க முடிஞ்சது நம்ம கொடுத்துருக்கோம். அப்ப நம்மளால ஒரு நல்ல நிலை, நல்ல நிலைக்கு வந்தவர் மறுபடியும் வந்து அந்த கஷ்டப்படுறத வந்து நாம வந்து விரும்புவோமா, விரும்ப மாட்டோம். அப்ப அவர் ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வந்துட்டு நாம என்ன சொல்லுவோம், இப்போ என்னால முடிஞ்சது ஏதோ செஞ்சு உன்னை வந்து இந்த கஷ்டத்திலிருந்து காப்பாத்தி நல்ல நிலைக்கு கொண்டு வந்துடும்ப்பா, இனி வந்து நீ மறுபடியும் இந்த கஷ்டமான நிலையில மாட்டிக்கிடாம நீ வந்து இந்த நல்ல நிலையில நீ வந்து நிலையா இருந்து கொடுக்கணும், அதுக்கு என்னென்ன மாதிரி உபாயங்களை நீ கடைபிடி அப்படின்னு சொல்லி உலகில சொல்வது போல இல்லையா. ஒரு அதிகாரி சொல்றாருங்களே, வேலை இல்லாம ஒருவர் ரொம்ப கஷ்டப்படுறான், வருந்தி கேட்கின்றான், அப்ப அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, நீ அவனுக்கு வந்து அவனுடைய தகுதிக்கு ஏற்ப ஒரு நல்ல வேலையை கொடுத்துட்டு இந்த வேலையை பெற்று நீ கஷ்டத்திலிருந்து நீங்க இருக்க, ஆனா அந்த வேலையை நீ வந்து காப்பாற்றிக் கொள்வதற்கு இன்னும் செய்யணும் அப்படின்னு அதையும் சொல்றாரு இல்லையா. ஏன் அப்படின்னா, இவன் பட்ட கஷ்டத்தை பார்த்து இறங்கிதான் அந்த அதிகாரி அவனுக்கு இந்த வேலையை கொடுத்திருக்காரு, எனவே அந்த அதிகாரி மறுபடியும் அந்த கஷ்டத்துல அவன் விழுறத அவர் விரும்பல, ஆகவே தக்க அறிவுரைன்னு சொல்கின்றார். அது மாதிரிதான் மன துன்பத்திலிருந்து இந்த ஆன்மாவை காத்தருளிய குருவானவர் மீண்டும் இந்த ஆன்மா அந்த மனத்தை கொஞ்சம் கூட அந்த மனத்தாக்கம் அந்த ஆன்மாவுக்கு இருக்கக்கூடாது, பழைய பிறவி வருத்தம், இவன் நம்ம குழந்தைவன் அப்படின்னு சிவபெருமான் சிறப்பா, எல்லா உயிர்களும் ஒரு குழந்தைதான் இருந்தாலும் சிறப்பாக உரியவர்கள் முத்தான்மாக்கள் இல்லையா, ஏன்னா வேற எதுவுமே வேண்டாம் சிவமே வேண்டும் நிற்பவர்கள், ஆகவே அவர்கள் சிறப்பாக அவனுக்கு வந்து குழந்தைகளாக இருக்கின்றார்கள். ஆகவே அவர்களுக்கு சிறிதளவு கூட அந்த மனத்தாக்கம் வாசனா மலம் என்பது கூட சிறிதும் இருக்கக்கூடாது என்பதே சிவபெருமான் மிகவும் கண்ணும் கருத்துமாக இருப்பதனாலே அந்த ஆன்மாக்களுக்கு இந்த மூன்று வழிபாடுகளையும் இந்த மனத்தாக்கம் சிறிதும் தாக்காமல் இருக்கும்படியாக, நீ ஏற்கனவே மனத்தினால வருந்தி பக்குவனாக இருந்து கொண்டு மனத்தினால் வருந்திருக்கின்றையே என்று சொல்லிதான் நான் விரைந்து வந்து உனக்கு அருள் செய்து முத்தி கொடுத்தேன், நீ மீண்டும் அந்த மனத்தினாலே நீ வருந்துவதை நான் பொறுத்துக் கொண்டிருக்க முடியுமா, எனவே இந்த மனத்தில் நீங்கிய முத்தி நிலையை நீ தக்க வைத்துக் கொள்ளும் பொருட்டு குரு லிங்கம் சங்கமம் மூன்றிலும் ஒரே கருத்தோடு வழிபாடு செய்வாயாக, மூன்றும் சிவமே என்ற ஒரே கருத்தோடு வழிபாடு செய்வாயாக என்று அருமையாக உணர்த்தி அருள்கின்றார்கள். அடுத்த படத்திலே அருளை செய்கின்றார்கள், அங்கமுள் அங்கி ஒத்து தங்களால் அங்கிதானாம், இங்குயிர் உள்ளே ஈசன் எய்தலால் கருணைதானாய், தங்கிடும் இரும்பின் உள்ளே தருத்திடும் எரியே போல பொங்கிய பாசம் போக்கி புகுந்திடும் கருணையாளே என்று சொன்னார். அதாவது அங்கம் உடலை எடுத்துக்கிடும், உயிர் எடுத்துக்கிடும், எடுத்துக்காட்டுக்காக வேண்டி, உடலுக்குள் உயிர் வந்து எப்படி தங்குகின்றது, ஒத்து தங்குகின்றது, உடல் வேறு உயிர் வேறு என்று பிரித்தறிய முடியாதபடிக்கு இந்த உடம்புக்குள்ளே உயிர் ஒத்து தங்குகின்றது. அதனால நாம வந்து ஒரு உயிரை மதிக்கணும்னா உடலை மதிச்சுதான் ஆகணும். நான் உயிரை தான் மதிப்பேன், உடலை மதிக்க மாட்டேன்னு சொன்னா அது பொருள் இல்லை, ஏன்னா உயிர் வந்து உடலோடு அப்படி ஒத்து உடலாகவே இருக்கின்றது. அதே மாதிரிதான் முத்தி நிலையிலே அந்த முத்தான்மாவிடத்திலே ஈசன் எப்படி பொருந்திருக்கின்றான், அந்த முத்தான்மா வேறு தான் வேறுனு வேற்றுமை இல்லாம அந்த முத்தான்மாவே பொருந்திருக்கான், அப்ப ஒருத்தர் நான் உயிரைத்தான் மதிப்பேன், உடம்ப மதிக்க மாட்டேன்னு பேச முடியுமா? உயிரை மதிக்கணும்னா அந்த உயிர் இருக்கிற உடம்ப மதிப்பது தானே அந்த உயிரை மதிப்பது. அது மாதிரி ஒருவன் சிவனை மதிக்க வேண்டும் என்றால் அவன் ஞானாசிரியனை மதிக்க வேண்டும். அந்த ஞானாசிரியனாகிய முத்தான்மா, அவரை சீடராக அடையப்பெற்ற சிவஞானிகள், சிவஞானியை மதிக்காமல் ஒருவன் சிவபெருமானை மதிக்கின்றேன் சொல்வதே அர்த்தம் இல்லை என்ற கருத்து இங்கே பெறப்படுகின்றது. இதுக்கு எடுத்துக்காட்டு கொடுக்கின்றார்கள், இரும்பின் உள்ளே நெருப்பு தங்கி இருந்தால் அந்த நெருப்பு என்ன செய்யும் என்றால் அந்த இரும்பில் இருந்த கரையை போக்கிவிடும். அதே மாதிரி இந்த ஆன்மாவிடத்திலே இருக்கின்ற சிவமானது இந்த ஆன்மாவிடத்தில் உள்ள ஆணவ பாசத்தை போக்கி தன்னுடைய பரங்கருணையினாலே அந்த ஆன்மாவிடத்திலே புகுந்து நிற்கும் என்று சொன்னார்கள். அதான் தங்கிடும் இரும்பின் உள்ளே தரித்திடும் எரியே போல பொங்கிய பாசம் போக்கி. பொங்கிய பாசம் போக்கிங்கிறது ஆன்மாவுக்கு வச்சுக்கிடணும் நாம, ஆன்மாவினுடைய பாசத்தை போக்கி. இதுக்கு இந்த வினையை வந்து நம்ம ஓமையிலையும் கூட்டிக் கொள்ள வேண்டும். இரும்பின் உள்ளே தரித்திடும் எரியே போல, எரி என்பது நெருப்பு, இரும்பின் உள்ளே தரித்திடும் எரியே போலன்னு சொல்லியிருக்கு. அந்த எரி அந்த இரும்பின் கரையை போக்குவது போல என்று நாம் அங்கே வைத்துக் கொள்ள வேண்டும். பொருள் வினையை ஓமையோடும் சேர்த்துக் கொள்ள வேண்டும். சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொருவால் கோடாமை சான்றோர்க்கு அணி என்று ஒரு குறட்பா உள்ளது. அதிலே சமன் செய்தல் சீர்தூக்கல் இரண்டும் தராசுக்கோளுக்கு, தராசுக்கோளின் வினைகள். அதே மாதிரி அமைதலும் ஒருவார் கோடாமையும் சான்றோருக்குரிய வினைகள். சான்றோருக்குரிய வினைகளை தராசுக்கும் சேர்த்துக் கொள்ள வேண்டும், தராசுக்குரிய வினைகளை சான்றோருக்கும் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி பரிமேலழகர் கூறுவார். அது மாதிரிதான் இங்க சிவபெருமான் முத்தான்மாவிடத்திலே எப்படி இருக்கின்றான், தீயிலே அதாவது இரும்பிலே தீ இருப்பது போல இருக்கின்றான். இரும்பை பற்றிய தீ என்ன செய்கின்றது, இரும்பின் கரையை போக்குகின்றது. அதுபோல முத்தான்மாவிடத்திலே இருக்கின்ற சிவபெருமான் அந்த ஆன்மாவினுடைய பாசத்தை போக்கி இருக்கின்றான். அதனாலதான் அந்த ஆன்மா முத்தான்மாவாக ஆயிருக்கின்றது. எனவே சென்ற பாடலிலே குரு லிங்க சங்கம வழிபாடு சீவன்முத்தருக்கு இன்றிமையாதது என்று ஆசிரியர் விளக்கி அருளினார். அவற்றுள் சங்கம வழிபாட்டில் ஈடுபடும் பொழுது, அதாவது ஒருவர் சிவலிங்க வழிபாட்டில் ஈடுபடும் போது அந்த சிவலிங்கத்தை சிவமாகவே போற்றுவான். அது மாதிரி குரு வழிபாட்டிலையும் குருவின் மீது உள்ள பக்தி விசுவாசத்தினாலே சிவமாகவே போற்றலாம். ஆனால் சங்கம வழிபாடு வரும்போது இவர் வந்து சிவன் அடியாறு தானே, சிவமாயிட முடியுமா அப்படின்னு ஒரு எண்ணம் வந்து சிறிதும் அங்கே தோன்றிவிடக் கூடாது. அதாவது அந்த அடியாருடைய குளம், அவருடைய தொழில், அவருடைய புறத்தே காணப்படுகின்ற சில செய்கைகள் இவற்றை வைத்துக் கொண்டு இவர் சிவம்தானா அல்லவா என்ற ஒரு ஐயம் வந்துவிடக் கூடாது. அதான் அப்பர் பெருமான் எவரேனும் தாமாக யாரானாலும் இருந்து போட்டீங்க அப்படின்னா, யாரானாலும் இருக்கட்டும், நீ சாதனத்தை கண்டால், திருநீரையும் அக்கமணியையும் கண்டால் அடியற்ற மரம் போல வீழ்ந்து வணங்குவாயாக என்று அருளி செய்தார்கள். அதனாலதான் சங்கம வழிபாடுன்னு வரும்பொழுது அவர்களை ஆன்மான்னு நினைச்சிடக்கூடாது, அவர்களை சிவமாகவே நினைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த உதாரணம்லாம் சொல்லி